மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கற்பித்த எல்லாம், இதுதான் நம்மளுடைய தியானத்தின் தலைப்பு. இந்த பாரம் மத்திய 28:19-20 நாம் பெற்றுக்கொண்டோம். எல்லா சாதிகளுக்கும் சென்று சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதலாவதாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும். பின்பு ஏதோ ஒரு சில முக்கியமான காரியங்கள் அல்ல, இயேசு சொன்ன வார்த்தை என்ன, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். இன்னொரு அருமையான வாக்கியம், ஒவ்வொரு காரியமும் இயேசு போதித்த கற்பித்த ஒவ்வொரு காரியத்தையும் எல்லா ஜாதிகளுக்கும் சென்று உபதேசிப்பது, கை கொள்ளும்படி சொல்லுவது நம்மளுடைய பொறுப்பு. ஆரம்ப அப்போஸ்தலர்கள் இதை செய்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல போதகர்கள் இயேசு கற்பித்த முக்கியமான பகுதியை விட்டுவிட்டார்கள். மத்திய 5 நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே மத்திய 5:33 திருப்புவோம். முழு அந்த பகுதியும் இயேசு மத்திய 5:20 சொன்னதனுடைய தொடர்ச்சி என்று வாசித்தோம். போதகர்கள் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், அவர்களுடைய நீதி வெளியிடங்கமாயிருக்கிறது, உங்களுடைய நீதியின் தரம் அதிகமாயிருக்க வேண்டும், உள்ளான நீதியா இருக்க வேண்டும். 10 கற்பனையை விளக்கி இயேசு சொல்கிறார், கோபம் கொலைக்கு சமமா இருக்கிறது, விபச்சாரம் விபச்சாரத்தை காட்டிலும் மேலாக ஒரு காரியம் இருக்கிறது, இச்சை விவாகரத்து செய்வது விபச்சாரம் என்று சொல்லி வருகிறார். தொடர்ந்து இப்பொழுது பொருத்தனை ஆணை செய்கிற காரியத்திற்கு போகிறார். பழைய உடன்படிக்கையிலே பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலையில் செலுத்துவாயாக, பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க வேண்டும். உன் ஆணை ஒரு வேதத்திலே வைத்து சாட்சி சொல்கிறார்கள் அல்லவா. நான் சத்தியத்தை பேசப் போகிறேன், அதன் அர்த்தம் என்ன, அநேக நேரம் பொய் சொல்கிறேன் ஆனால் இப்பொழுது சத்தியத்தை பேசுகிறேன், அதுதான் ஆணை இருக்கிறதுக்கு அர்த்தம். வேதத்திலே கை வைத்து ஆணையிட்டு சொல்கிறோம். ஆகவேதான் யாக்கோபு சொல்கிறார், நீ சத்தியம் செய்ய வேண்டாம், ஏனென்றால் எப்பொழுதுமே நீ சத்தியத்தை பேச வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின் பேரிலும் சத்தியத்தின் பேரிலும் நீ ஆணையிட்டு பேச வேண்டாம், ஏனென்றால் அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கற்பாக்கவும் உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும். இந்த 5 சாராம்சம் என்ன, நாம் எப்பொழுதுமே சத்தியத்தை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். வார்த்தையினால் மாத்திரமல்ல, நாம் புத்தி கூர்மையுள்ளவர்களா இருந்து நம்முடைய வார்த்தையிலே ஓ நான் சட்டபூர்வமாய சத்தியத்தை பேசினேன் என்று சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே சத்தியத்தை பேசுகிற நபர்களாய் நாம் அறியப்பட்டிருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளது உள்ளது என்றும் இல்லது இல்லது என்று இருக்க வேண்டும், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கொஞ்சம் விலகி ஆம் இல்லை என்று சொல்லுவேனானால் அது மாய்மாலத்துக்கு நேராக நடத்துகிறது, அதில் ஏதோ தவறு இருக்கிறது. பழைய உடன்படிக்கையிலே பொய் சொல்லக்கூடாது என்ற கட்டளை இல்லை என்று தெரியுமா? 10 கட்டளையை வாசித்து பாருங்கள். யாத்ராகமும் 20 காணப்படுகிற கட்டளையிலே பொய் சொல்லக்கூடாது என்று இல்லை. அங்க இருக்கிற கட்டளை என்ன, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. 9 கற்பனை, நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அயலகானத்துக்கு விரோதமாக. அது நாம் கோர்ட்லே செல்லும் பொழுது பொய் சொல்லப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சாட்சி சொல்லுகிறீர்கள், சத்தியம் செய்கிறீர்கள், அங்கே பொய் சொல்லாதே. அதுதான் பழைய உடன்படிக்கையின் தரம். ஏன் பழைய உடன்படிக்கையிலே பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையை யாரும் கை கொள்ள முடியாது என்று தேவன் அறிந்திருந்தார். கோவப்படாதே என்ற கற்பனை பழைய உடன்படிக்கையிலே இல்லை, ஏனென்றால் கொலை செய்யாதே என்று தான் இருந்தது. பழைய உடன்படிக்கையிலே கோவப்படாமல் இருக்க முடியாது என்று தேவன் அறிந்திருந்தார். அதே போலதான் இச்சியாதே என்று கற்பனை அல்ல, விபச்சாரம் செய்யாதே என்பதுதான் கற்பனை. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே பரிசுத்தாவியின் வரம் நமக்கு உள்ளாய் வரும் பொழுது பரிசுத்தாவியனுடைய வரம் இல்லாதபடி இது சாத்தியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது ஒரு வல்லமை கொடுக்கிறது. ஒரு கரண்ட் உள்ளே வரும் பொழுது எப்படி ஃபேன் ஓடுகிறதோ லைட் எரிகிறதோ அதே போல செய்ய முடியாததை பரிசுத்தாவின் வல்லமையினால் நாம் இப்பொழுது செய்ய முடியும். இப்பொழுது கண்களின் நிச்சயை ஜெயிப்பது சாத்தியம், கோபத்தை ஜெயிப்பது சாத்தியம், மனைவி கணவனை வீட்டிலே திட்டுவது அதிலிருந்து ஜெயம் கொள்வது சாத்தியம். சத்தியம் ஆணையிடாமலும் எப்பொழுதும் சத்தியத்தை பேசுவது சாத்தியம். நம்மளுடைய ஆம் ஆமாகவும் இல்லை இல்லை என்பதாகவும் இருக்கும். இன்று காலகட்டத்துக்கான உதாரணத்தை பயன்படுத்துவோம். நீங்கள் எங்கேதாவது ஒரு கோர்ட்டிலே சாட்சிகளோடு ஒரு பத்திரத்திலே கையொப்பம் இடுகிறீர்கள். அந்த பத்திரத்தை அருமையாய் வாசித்து தெளிவாய் வாசிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை கோர்ட்டிலே சப்மிட் பண்ண போகிறீர்கள். ஆனால் கிறிஸ்தவனுக்கு இன்று வரும் பொழுது அந்த கையொப்பம் இடுவதற்கு ஒப்பா இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஞாபகம் இருக்கிறது, ஒருவர் என்னிடத்திலிருந்து வீட்டிலே விற்கிற காரியத்தை வாங்க தீர்மானித்தார். அது விலை உயர்ந்த ஒரு காரியம், ஒரு விலை கிரயத்துக்கு அதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அநேக மாதங்களாய் அதை வாங்கும்படி அவர் வரவில்லை. அதற்குள்ள அதனுடைய மதிப்பு அதிகமாகிவிட்டது. நான் அவரிடத்துல சொல்லியிருக்கலாம், மதிப்பு கூட போய்விட்டது, நீங்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவரிடத்திலே வார்த்தையிலே நான் கையெழுத்துலாம் போடவில்லை, வார்த்தையிலே இந்த பரிசுக்கு பிழைக்கு உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய உள்ளது உள்ளது என்றும் இல்லது இல்லது என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே அவர் ஒரு சகோதரன். ஆகவே என்னுடைய வார்த்தையை நான் அதிகமாக கை கொள்ள விரும்பினேன். அந்த சகோதரத்தில் சொன்னேன், நான் சொன்ன அந்த பரிசு விலைக்கே எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு என்ன இழப்பு நேரிட்டது, ஒருவேளை ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. ஒரு அதிகமான விலைக்கு கிடைத்திருந்து கொடுத்திருந்தால் ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய் அதிகமாக கிடைத்திருந்திருக்கும். ஆனால் என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருந்தது, என்னுடைய உள்ளது உள்ளது என்று இருந்தது. நேர்மையாக இருப்பது, கிறிஸ்துவை போல இருப்பது மிகவும் முக்கியம். அநேக காரியங்கள் விசேஷமாய் பணம் என்று வரும் பொழுது நம்மளுடைய உள்ளது உள்ளது என்றும் இல்லது இல்லது என்றும் இருக்கிறதா என்ற சோதனை நமக்கு பண விஷயத்தில் இருக்கிறது. தேவன் நம்மை மேலாக அழைத்து செல்வதற்கு முன்பாக தேவன் இந்த விஷயத்திலே நம்மை சோதித்து பார்க்கிறார். இப்படிப்பட்ட கற்பனை வைத்து சோதித்து பார்க்கிறார். இப்படிப்பட்ட கோட்பாடின்படி வாழ்கிறனா, நான் தியாகம் செய்ய ஆயத்தமா, இழப்பு நேரிட ஆயத்தமா? அப்பொழுது நான் கண்டுபிடித்த காரியம், உண்மையாலுமே இதை நீ விசுவாசிக்கிறனா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பேன். சத்தியம் பேசுகிறது, அநேக சமயங்களிலே நமக்கு ஏதும் இழப்பு நேரிடுவதில்லை. சத்தியம் பேசினால் வேலையே போகிவிடும். அப்பொழுது தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். தேவன் மேலான ஊழியத்திற்கு உன்னை அழைத்து செல்ல முடியும். இப்படிப்பட்ட அநேக காரியங்களிலே தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். அநேக வாலிபர்கள் தேவனுடைய பரீட்சி தோல்வியடைந்திருக்கிறார்கள். தேவனிடத்தில் கேட்டேன் ஒரு முறை, ஆண்டவரே, இந்தியாவிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், இங்கே ஏன் தீர்க்கதரிசிகள் இல்லை? உமக்காய் பேசுகிற தீர்க்கதரிசிகள் ஏன் இல்லை? உமக்காய் உண்மையாய் பேசுகிறவர்கள் அநேக சுவிசேஷிகள் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் தரத்தை தூக்கி பிடிக்கிற தீர்க்கதரிசிகள் எங்கே? இயேசு கற்பித்த ஜீவித்த பேசின அதே விண்ணமாய் பேசுகிறவர்கள் எங்கே? தேவன் அதற்கு பதில் என கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் அநேக வாலிபர்களை ஆயத்தம் பண்ணினேன் தீர்க்கதரிசிகளாய் இந்த தேசத்தில் இருக்கும்படி. ஆனால் அநேகர் விழுந்து போனார்கள், சோதனையிலே தோற்று போனார்கள், பணத்திற்கு பின்னாய் போனார்கள். ஏதோ அமெரிக்க கிறிஸ்துவ நிறுவனத்தை சேர்ந்து அதிக சம்பளத்துக்காய் போனார்கள். ஏதோ ஒரு தவறான நபரை திருமணம் செய்து கொண்டார்கள். தங்கள் கண்களினால் நாவினால் சுத்தமாய் இல்லை. தீர்க்கதரிசிகளாய் இருந்திருக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் தகுதியற்றவர்களாக மாறினார்கள். ஆகவே அவர்களை நான் விளக்க வேண்டியதாயிற்று. அநேகருக்கு அது நடந்திருக்கிறது. நானே அற்புதமான வைராக்கியமான வாலிபர் சகோதரர்களை பார்த்திருக்கிறேன். இந்த நாளிலே அவர்கள் எங்கே? வலி அருகே விழுந்து போனவர்கள். தேவனுக்கு பெரிதான இழப்பு. யாரையும் அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. உண்மையான சிஷ்யர்களாக இருக்கும்படி நீங்களும் நானும் அவருக்கு உண்மையான ஊழியர்களா இருக்கும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் உண்மையா இருக்க போகிறீர்களா? தேவனுடைய வார்த்தையின் தரத்திற்கு நிற்க போகிறீர்களா? அல்லது ஒத்த விஷயம் தரித்து ஜனங்களை பிரியப்படுத்த போகிறீர்களா? அதுதான் நீங்கள் தேவனுடைய ஊழியராய் மாறுவீர்களா என்று இல்லையா என்பதை தீர்மானிக்கும். நான் மனுஷரை பிரியப்படுத்தும்படி வாழ்ந்தால் ஒருபோதும் தேவனுக்கு ஊழியர் செய்ய முடியாது. கலாத்தியர் 1:10 தெளிவாயிருக்கிறது. என்னுடைய வீட்டிலே ஒரு மரப்பலகையிலே இந்த வசனத்தை 25 வருடம் எழுதி வைத்திருந்தேன். பார்த்தேன் பார்த்தேன் பார்த்து வந்தேன். மனுஷருக்கு பிரியப்படுத்த விரும்பினால் தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. என்னுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதியும் வரை அதை வைத்திருந்தேன். பதிந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து போட்டேன். ஆனால் இது ஒரு மிக முக்கியமான கோட்பாடு. மனுஷரை பிரியப்படுத்த விரும்புவோமானால் இயேசு நாமத்தினாலே சொல்லட்டும், ஒருபோதும் தேவனுடைய ஊழியராக இருக்க முடியாது. ஒருபோதும் மனுஷரை பிரியப்படுத்த நாட வேண்டாம், இயேசுவை பிரியப்படுத்த நாடுவோம். இயேசு தன்னுடைய ஊழியத்திலே 30 வருடம் பிதாவை பிரியப்படுத்த விரும்பினால் அதற்கான சான்றிதழையும் பெற்றார். தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், மனுஷர் என்ன சொல்கிறார் என்பதல்ல. தேவன் என்னை பார்த்து இவன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுகிறோம் என்று சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்தை எண்ணி பாருங்கள். நீங்கள் அலுவலகத்திலே வேலை பார்த்து வருகிறீர்கள். ஒரு விலை உயர்ந்த அங்கே ஒரு மிஷின் இருக்கிறது. தவறுதலாய் தவறாய் பயன்படுத்தி அந்த மிஷின் ரிப்பேர் ஆகி போய்விட்டது. நீங்கள் செய்வதை யாரும் பார்க்கவில்லை. அநேகர் அதை பயன்படுத்துகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த நாளிலே ஓ இதிலே வேலை செய்வதில்லை என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அதிகாரிகள் வருகிறார்கள். எஜமான் வருகிறார். இந்த மிஷினை ரிப்பேர் ஆக்கிறது யார் என்று கேட்கிறார். நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அதை செய்தீர்கள். ஆனால் அமைதியா இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் இதை கண்டே பிடிக்க முடியாது என்பதை நிச்சயமாய் அறிந்திருக்கிறீர்கள். அநேக ஜனங்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். யார் கடைசியாக பயன்படுத்தினது? அமைதியா இருக்கிறீர்கள். நீங்கள் பொய் சொல்லவில்லை, நான் வாயை திறக்காமல் பொய் சொல்லவில்லை என்று எண்ணுகிறீர்கள். வாய் திறக்காமலே பொய்யை சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் தான் இதை செய்தீர்கள் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. ஏதோ ஒரு வகையில் நான் பயன்படுத்தி ஏதோ சரியாக ரிப்பேர் ஆகிவிட்டது என்பதை ஒத்துக்கொள்ளாத நிமித்தமாய் வேலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒத்துக்கொண்டால் உங்களை வேலையிலிருந்து தூக்கியிருக்கலாம். ஏனென்றால் அது ஒரு விலை உயர்ந்த ஒரு மிஷின். அந்த சூழ்நிலையில் எது முக்கியம்? சாத்தான் வந்து சொல்கிறான், பொய் வல்லமை உள்ளது, பொய்யுக்கு வல்லமை உண்டு என்று சொல்கிறான். ஒரு பொய்யை சொன்னால் உன் வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம், நீ இங்கே இருக்கலாம். அதே சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிசுகிசுக்கிறார். இதயத்திலே பொய் வல்லமை உள்ளது அல்ல, தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையை தேவனை சார்ந்து கொள்ள சத்தியத்தை பேசு, உன் வேலையை இழந்து போகலாம், ஆனால் தேவன் உனக்கு மேன்மையான ஒரு காரியத்தை தருவார். அந்த விசுவாசம் உனக்கு உண்டா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். ஏதோ தேரியாய் நான் பேசவில்லை. அநேக சமயங்களிலே வித்தியாசமான இடங்களிலே தேவன் இந்த காரியத்திலே என்னை சோதித்து பார்த்திருக்கிறார். நான் புத்தி கூர்மையா உள்ளவனா இருக்கிறனா, இந்த விஷயத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்கிறேன் என்பதை தேவன் பார்ப்பதில்லை. நான் நேர்மையுள்ளவனாய் இருந்து சத்தியத்தை பேசி விலையேற்கிறேன் செலுத்த ஆயத்தமா? அப்படிதான் தேவன் என்னை அபிஷேகித்து எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். புல்பிட்டிலே சத்தியத்தை பேச உதவி செய்தார். தேவன் அநேக தீர்க்க தரிசிகள் புல்பிட்டிலே கிறிஸ்தவத்திலே இப்படி சத்தியத்தை பேசுகிறவர்கள், அவர்கள் எந்த விலைக்கிறையும் கொடுத்தாலும் சத்தியத்தை பேசுகிறவர்கள், சபையில் இருந்து தூக்கி எறியப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டாலும் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டாலும் என்ன நேரிட்டாலும் சத்தியத்தை பேசுகிறவர், அந்த ஊழியத்திற்காய் தேவன் உங்களை எப்படி தயாராக்குவார்? சாதாரணமான வாழ்க்கை சூழ்நிலைகளிலே சத்தியத்தை பேச ஆயத்தமா? வித்தியாசமான சூழ்நிலைகளிலே வேலை ஸ்தலத்திலே அதற்காக ஒரு விலைக்கிறையும் செலுத்த நேரிட்டாலும் வேலையே நேரிட்டாலும் பணம் இழப்பு நேரிட்டாலும் சத்தியத்தை பேச ஆயத்தம். இது மிக முக்கியமான பகுதி. பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். சத்திய ஆவியானவரை குறித்து இயேசு பேசின காரியத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கட்டும். யோவான் 16:30 13:13 சத்திய ஆவியானவர் சகலவித சத்தியங்களும் உங்களை நடத்துவார். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சத்தியமாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசுவை பின்பற்றுவதற்கு அர்த்தம். அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் இதை தெளிவாய் சொல்லுவதில்லை. நான் இப்படி சொன்னால் ஓ கொஞ்சம் இந்த சூழ்நிலையை பிரச்சனை உண்டு பண்ணும், ஆகவே கொஞ்சம் நான் இப்படியாய் பேசட்டும் என்று சொல்கிறார்கள். இயேசு எப்பொழுதுமே சத்தியத்தை சத்தியமாய் பேசினார். நாம் ரூடா இருக்கக்கூடாது, இயேசுவும் ரூடா இல்லை, ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் பேசினார். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் மேல் மற்றவர்களை கருத்தில் கொண்டு பேச வேண்டும். ஒருவர் அருவறுப்பா இருந்தால் நீங்கள் அருவறுப்பா இருக்கிறீர்கள் என்று ரூடாய் பேசக்கூடாது, நீ கெட்டவர் என்று பேசக்கூடாது, அது ரூடாய் இருப்பது. அதை குறித்து நான் பேசவில்லை, சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதை குறித்து பேசுகிறேன். உங்களை பாதிக்க போகிற ஒரு சத்தியம், மற்ற இடத்துல பேசும் பொழுது எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆனால் நம்மை கொடுத்து வரும் பொழுது சத்தியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் எல்லா சத்தியத்திற்கும் நம்மை நடத்துகிறார். முதல் பாவம் ஆரம்ப சபையிலே நியாயந்திருக்கப்பட்ட பாவம் என்ன? அது நேர்மையற்ற பாவம், இச்சையின் பாவம், பண ஆசையின் பாவம் அல்ல. அனனியா சகரியாவை நாம் வாசிக்கிறோம், அநேக அவர்கள் நிலத்தை விற்று அப்போஸ்தலனுடைய பாதப்படியிலே வைத்ததை பார்த்தார்கள். அனனியாவும் தன்னுடைய மனைவியும் அவர்களுக்கும் சபையிலே பேர் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். முழுதையும் கொண்ட கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இருந்த இடத்தை விற்று முழு பணத்தையும் எடுத்து வரவில்லை. 100,000 ரூபாய்க்கு நிலத்தை விற்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம், 30,000 ரூபாய் வைத்துக் கொண்டார்கள், 50% சபைத்து கொண்டு வந்தார்கள். இந்த நாளிலே 50% விற்று ஒருவர் கொண்டு வந்திருந்தால் அந்த நபரை முழு இறுதியும் கொண்ட நபர் என்று சொல்லுவோம். விற்றதிலே 10% கூட ஜனங்கள் கொடுப்பதில்லை. 10% கூட கொடுக்காத பட்சத்தில் 50% கொடுத்தாலே ஏன் அங்கே கொல்லப்பட்டார்? கொடுத்ததின் எவ்வளவு என்ற கேள்வி அல்ல, அவர் பொய் சொன்னார். 100% கொடுத்த கோட்டிலே நின்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில் எல்லாரும் பணத்தை வைத்தார்கள். அனனியாவும் வைத்தார். பேதுரு சொன்னார், அனனியா நீங்க வா, இவர் பொய்யர் என்ற பகுத்தறிவை பேதுருவுக்கு தேவன் கொடுத்தார். இந்த இடம் உன்னுடையதா இருந்த பொழுது அப்போஸ்தலர் 5:4 அது உன்னுடையது, யாரும் உன்னை விற்கும்படி சொல்லவில்லை, தேவனுக்கு உன் பணம் தேவையில்லை, எல்லாரும் தன்னார்வமாய் கொடுக்கிறார்கள். விற்ற பிறகு இந்த பணம் உன்னுடையதா இருந்தது, 50%, 10%, 1% யாரும் கொடுக்கும்படி ஒரு இடத்துல கேட்கவில்லை, ஏன் நீ தேவனிடத்திலே போய் சொன்னாய்? அனனியா சொல்லியிருக்கலாம், நான் என் வாயை திறக்கவே இல்லையே, ஒரு வார்த்தையும் பேசவில்லையே. உங்களுக்கு தெரியுமா, வாயை திறக்காமலே தேவனுக்கு நீங்கள் போய் சொல்ல முடியும். அங்கே வரிசையில் நின்று பணத்தை வைத்து கடந்து சென்றான், வாயே திறக்கவில்லை. அவன் செய்த செயலிலே போய் இருந்தது, அது ஒரு மாய்மாலம். சபையில் உள்ள ஐக்கியத்திற்கு வந்து முழுவதும் கொண்டவனை போல நடிக்க முடியும், அது ஒரு பொய். முழுவதும் கொண்டவர் போல நடிக்கிறார்களா? நீங்கள் முழுவதும் கொண்ட சகோதரர் அல்ல இல்லையா? வாயை திறக்காமலே பொய் சொல்லுகிறீர்கள். ஆண்டவரிடத்திலே என்னுடைய வெள்ளியும் பொன்னையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே, மற்றவர்களோடு சேர்ந்து பாடுகிறீர்களே. நீங்கள் ஒரு பொய்யராக இருக்க முடியும், ஏனென்றால் அர்த்தம் கொள்ளாதபடி பாடுகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே மற்ற நாட்களை காட்டிலும் அதிகமான பொய்யை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்கிறார்கள். ஆண்டவரே இடத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன், எதையும் அர்ப்பணிக்கவில்லை, நீ ஒரு பொய்யன். பிரசங்கியார் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லாமல் இருக்கலாம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லட்டும், இதுதான் சத்தியம். முற்றிலுமாய் அர்ப்பணித்தால் அதை சொல்லுங்கள், இல்லை என்றால் அமைதியாயிருங்கள். மாற்றி ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோம், அது நேர்மையாயிருக்கிறோம். தேவனிடத்தில் நீங்கள் நேர்மையாயிருங்கள். அதே போல மனைவியும் வந்து நின்று அதே பொய், நீங்கள் ஒரு பொய்யை சொல்ல முடியும், வாயை திறக்காமலே. அதனுடைய விளைவு என்ன? 2 தெசலோனிக்கேயர் 10:10 சத்தியத்தை நேசிக்காதவர்கள், இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். சத்தியத்தை நேசிப்பது சத்தியத்தை பேசுவதை காட்டிலும் மேலான ஒரு காரியம். சத்தியத்தை நான் பேச முடியும், ஆனால் அதனுடைய மேலான காரியம் சத்தியத்தை நேசிக்க வேண்டும். சத்தியத்தை நான் நேசிப்பதனால் சத்தியத்தை பேசுகிறேன். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு என்று வாசிக்கிறோம். சத்தியத்தின் மேல் அன்பை நான் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் 2:11 ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவன் தேவன்தாமே சத்தியபுரராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான சகோதரனே, நீ சத்தியத்தை நேசிக்கவில்லையா? தேவன்தாமே உன்னை வஞ்சிப்பார். சர்வோல்ல தேவன் உன்னை வஞ்சிப்பார். 12 கடைசியில கொடிய வஞ்சனைக்குள் தேவன் இவர்களை அனுப்புவார் என்று வாசிக்கிறோம். சாத்தான் வஞ்சிக்கிறான், இறுதியும் வஞ்சிக்கிறது. சர்வோல்ல தேவன் தான் ஒரே நம்பிக்கை, அவர்தான் பாதுகாப்பு. அவரும் உன்னை வஞ்சிக்க தீர்மானித்தால் உனக்கு நம்பிக்கை இல்லை. 2 Thessalonians 2:11-12 வாசிக்கிறோம், பொய்யை விசுவாசிக்கும்படி அவர் கொடிய வஞ்சனைக்குள் அனுப்புவார். மறுபடியும் பிறக்காமலே மறுபடியும் பிறந்தேன் என்று வஞ்சனைக்குள் அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாமலே பெற்றுக்கொண்டேன் என்ற வஞ்சனை. ஏன் தேவன்தான் இதை வஞ்சனைக்குள்ள நடத்துவார்? ஏன் தெரியுமா அது நேர்ந்தது? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை ஏற்றுக்கொள்ளாமல். வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் பாவம் என்ன? பொய். சாத்தான் ஒரு பொய்யை ஏவாளர்களை சொன்னான், நீ சாகவே மாட்டாய். முதல் பாவம், வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு முதல் பாவம் பொய். கடைசியான பாவம் என்ன? வெளிப்படுத்த விசேஷம் 22 திருப்புங்கள், அங்கே நாம் வாசிக்கிறோம் பொய். கடைசியாக சொல்லப்பட்ட பாவம் வெளிப்படுத்தல் 22:15, பொய்யர்கள் பொய்யை விரும்பி என்று வாசிக்கிறோம். முதல் பாவமும் கடைசி பாவமும் வேதத்திலே சொல்லப்பட்டது பொய். முதல் சபையிலே நியாயந்திருக்கப்பட்ட முதல் பாவம் பொய். சத்தியத்தை நேசிக்காதவர்கள் வஞ்சனைக்குள் அனுப்பப்படுவார்கள். உங்கள் உள்ளது உள்ளது என்றும் இல்லது இல்லதென்றும் இருப்பதாக அது வஞ்சனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும். இயேசு சொன்னார், நானே வழி. நாம் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம். இயேசுதான் வழி, நானே ஜீவன். நாம் அதை ஒத்துக்கொண்டு இயேசுவினுடைய ஜீவன் வேண்டும் என்று சொல்கிறோம். அவர் இன்னொன்னும் சொல்லியிருக்கிறார், நான் தான் சத்தியம், நானே நிச்சயம். பழைய உடன்படிக்கையிலே அவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாவீது சொல்லான் சங்கீதம் 51, தன்னுடைய அறிக்கையை இப்படியா செய்கிறார். மத்சேவா இடத்துல பாவம் செய்த பிறகு இதுதான் சொன்னார். சங்கீதம் 51:6, ஆண்டவரே நீ உள்ளேந்திரங்களிலே உண்மையை விரும்புகிறீர், எனக்கு அது இல்லை ஆண்டவரே. நான் ஒரு மாய்மாலக்காரன், நான் கோலியாத்தை கொல்ல முடியும், பெலிஸ்தீன்களை கொல்ல முடியும். நான் ஒரு மாய்மாலக்காரன், இருதயத்திலே மாய்மாலக்காரன். பத்சிபாவிடத்திலே பாவம் செய்தேன். கணவன் அந்த ராத்திரியிலே படுக்கைக்கு போகும்படி முயற்சித்தேன், அது நடக்கவில்லை. கணவனை கொலை செய்ய தீர்மானித்தேன். உள்ளத்தில் உண்மையை விரும்புகிறீர், என்னிடத்திலே அது இல்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான நமக்கு இருப்பதனால், சத்திய ஆவியானவர் நமக்கு இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் உள்ளத்தில் வரை நம்மளுடைய இதயத்திலே சத்தியம் இருக்க முடியும். வெளிப்படுத்தல் 14 சில ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆரவங்களோடு சீனாய் மாடியில் நின்றவர்கள், ஜெயம் கொண்ட ஒரு கூட்டம், ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுபவர்கள், எங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் பின்பற்றினவர்கள், அவர்களுடைய ஒரு குணாதிசயம் வெளிப்படுத்தல் 14:5, அவர்களுடைய வாயிலே வஞ்சகம் காணப்படவில்லை, கபடம் காணப்படவில்லை, பொய் காணப்படவில்லை. ஆதாம் என் குமாரர்கள் பிறந்ததிலிருந்து பொய்யர்கள் இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுடைய வாயிலே கபடம் இல்லை, பொய்யிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்றவர்கள். அவர் உள்ளத்திலே பொய் இல்லை, இயேசுவை போல இந்த விஷயத்திலே மாறிவிட்டார்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் சகோதர சகோதரியே, நண்பர்களே, நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். எல்லா பொய்யிலிருந்தும் சுத்திகரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லட்டும், அதற்காக விலைக்கிரயம் செலுத்த வேண்டுமா? சத்தியத்தை பேசும்படி விலைக்கிரயம் செலுத்த வேண்டுமா? சத்தியத்திற்காக நீ நிற்பாயானால் பொய்யை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கப் போகிறேன், 100% விலக்கப் போகிறேன் என்று தீர்மானிப்பானால் உன்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். நீ தேவனை பார்க்க முடியும். ஒருபோதும் நீ வஞ்சிக்கப்பட மாட்டாய். எந்த வஞ்சனையினாலும், கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற எந்த வஞ்சனையினாலும் நீ வஞ்சிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் தேவனை சத்தியபரர், அந்த சத்தியத்தை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மறுபடியும் என்னுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின நன்மைக்காய் நன்றி. உங்களுடைய வார்த்தையை தெளிவாய் எளிமையாய் கொடுத்தீர். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.